நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் ஓணாங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி கா விஜயலட்சுமி அவர்கள் தேசிய ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர் என்னும் நான் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
மேடம் வணக்கம். மேடம்
வணக்கம் சார். புதுகை பண்பலை இணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கா விஜயலட்சுமி, தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஓணாங்குடி அறிமுக ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டம்.
மேடம், இப்போ வந்து இன்று மிகப்பெரிய ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது பெற்றோர்களுக்கு அடுத்தது ஆசிரியர், ஆசிரியர் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த ஆசிரியர் பணி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இதெல்லாம் கூட தகவல் சொல்றதை காட்டலாம். முதல்ல உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க மேடம்.
நான் முதலில் வந்து இடைநிலை ஆசிரியர் பணி அமர்ந்தது 1988 பொன்னமராவி ஒன்றியத்துல நான் பணி அமர்த்தப்பட்டேன். அதன் பிறகு ஓராண்டுகள் அங்கே பணி முடித்து அறிமுக ஒன்றியத்திற்கு மாறுதலாகி அதை இடைநிலை ஆசிரியராக ஆரம்ப பள்ளியில் பணியமர்ந்தேன். பிறகு அதே பள்ளியில் ஒரு 9 ஆண்டுகாலங்கள் பணியாற்றி கிராமப்புற பள்ளியில் அந்த மாணவர்களுடனும் பெற்றோர்களுடனும் ஒருங்கிணைந்து பணி செய்து மீண்டும் திருமணத்திற்கு பின்பாக எனது சொந்த ஊரான அறிமுகம் ஊருக்கு நான் மாறுதலிருந்தேன். அதன் பிறகு 1999 நான் ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியராக பதவி பெற்றேன். அப்பொழுது ஒரு குக்கிராமத்தில் தான் பணியமர்த்தப்பட்டேன். அங்கில் உள்ள குழந்தைகளின் கல்வி ஆற்றல், அந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அந்த குழந்தைகள் பற்றியில் அவர்களுக்கு கற்பித்தேன். அங்கு ஓராண்டு காலம் பணி செய்துவிட்டு மீண்டும் எனது சொந்த ஊருக்கு மாறுவிலிருந்து ஓராசிரியராக 6 ஆண்டுகள் ஒரு பள்ளியில் பணியமர்ந்து, அதுவும் ஒரு கிராமப்புற பள்ளி. அங்கே கட்டமைப்பிலிருந்து அவர்கள் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் தன்னிறைவு பெறும் இதற்கு நான் அங்கு பணியாற்றி இருக்கிறேன். அதன் பிறகு 2006 நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று ஏம்பலுக்கு அருகாமையில் உள்ள ஒரு நடுநிலைப்பள்ளியில், குறுங்களூர் என்று சொல்லக்கூடிய நடுநிலைப்பள்ளியில் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று பணியமர்ந்தேன். அப்பொழுது அங்கு அதை சுற்றி உயர்நிலை பள்ளிகள் என்பதே இல்லை. 8 வகுப்பு வரை படித்த பெண் குழந்தைகள் உயர்கல்வி படிக்காமல் திருப்பூர், கோவை என்று காட்டன் மில்களுக்கு பெற்றோர்கள் அனுப்பிவிடுவார்கள். நான் மக்கள் தொகை சர்வே எடுக்கும் பொழுது ஏன் பெண் குழந்தைகள் 8க்கு மேல படிக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க இந்த காரணத்தை சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க பெற்றோர்லாம். அப்ப இந்த கிராமத்துல நிச்சயம் ஒரு உயர்நிலை பள்ளியை நாம் உருவாக்க வேண்டும் என்று நான் பிடிஏ கூட்டம், கிராம கல்விக்குழு கூட்டங்களையும் பெற்றோர்களையும் கிராம பொதுமக்களை ஒருங்கிணைத்து கூட்டங்கள் நடத்தி இந்த கிராமத்திற்கு நாம் அவசியம் உயர்நிலை பள்ளி கொண்டு வர வேண்டும் என்று 3 ஆண்டுகளாக தொடர் முயற்சி செய்து அந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தினேன். 2008-2009 நான் மீண்டும் அப்பள்ளி உயர்நிலை பள்ளியாக்கப்பட்டதால் நான் நடுநிலை பள்ளிக்கு நிர்வாகமாகவரில் இப்பொழுது பணி செய்யும் ஓணாங்குடி பள்ளிக்கு பணியில் அமர்த்தப்பட்டேன். இங்கு வந்த பிறகு அடிப்படை வசதிகள் என்பதே பள்ளியில் ரொம்பவும் குறைவாக இருந்தது. மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிவறை வசதி, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், சுற்றுச்சுவர் கிடையாது, போதிய வகுப்பறை கிடையாது, இது மாதிரி நிறைய வந்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை. அப்போ அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பணிகளை அங்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டேன். அதன்படி ஒவ்வொன்றாக அரசிடம் கோரிக்கை வைத்து ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்தேன். புதிய 4 வகுப்பறைகள், பெண் குழந்தைகளுக்கு தனியான கழிவறை, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தனியான கழிவறை, ஆசிரியர்களுக்கு கழிவறை, கழிவறை தூய்மைக்காக போர்வெல், இதெல்லாம் எப்படி கிடைத்தது என்றால் அப்பள்ளி வந்து நான் இப்பொழுது பணியாற்றக்கூடிய பள்ளி 1914 World War முதல் உலக போரின் போது அந்த கிராமத்துல பள்ளி துவங்கியிருக்காங்க. 2014 100 ஆண்டுகள் நிறைவு செய்ய ஆகுது அந்த பள்ளிக்கு. அப்ப நம்ம ஏன் ஒரு 100 ஆண்டு விழா அந்த பள்ளிக்கு நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு பெற்றோர் பொதுமக்களோடு ஒத்துழைப்போடும் பணி செய்யும் ஆசிரியர்களும் இணைந்து ஒரு தீர்மான கூட்டமாக போட்டு இப்பள்ளியில் நம் நூற்றாண்டு விழாவை நடத்த வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே மிகவும் பழமையான பள்ளியான இப்பள்ளிக்கு 2014 அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு சு கணேஷ் அவர்களுடைய தலைமையில் அந்த விழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர், உங்களின் தேவை என்ன, இவ்வளவு பிரமாண்டமான விழா எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு பள்ளிக்கு என்ன தேவை என்றார். அப்பொழுது என்னுடைய கோரிக்கையை வைத்தேன், மாணவர்களுக்கு கழிவறை வசதி இல்லை, அதை அமைத்து கொடுப்பதற்கும் எனக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்துவதற்கு போர்வெல் வேணும், மாணவர் பாதுகாப்புக்கு சுற்றுச்சுவர் வேணும்னு கேட்டிருக்கேன். அதன் அடிப்படையில் அப்பள்ளியில் உடனடியாக கலெக்டருடைய நேரடி பார்வையில் 9,7,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து இது இரண்டுமே அவங்க அமைத்து கொடுத்தாங்க. அதற்கடுத்து புதிய வகுப்பு மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகமாக்கிறோம், அப்போ அரசு பள்ளியை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. புதிய கற்றல் முறை, கற்பித்தல் முறை, பெற்றோருடைய அணுகுமுறை, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பொதுமக்கள் இப்பள்ளி ஒரு சிறப்பு பள்ளியாக நாம் இங்கே சேர்த்தோம்னு சொல்லி மாணவர்களை அதிகம் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதன் அடிப்படையில் 2014 இப்பள்ளி மாவட்ட அளவில் சிறந்த நடுநிலைப்பள்ளி என்று தேர்வானது, பெஸ்ட் ஸ்கூல் அவார்டு கொடுத்தாங்க. காமராஜர் விருது, கல்வி கண் திறந்த கர்மவீர காமராஜரின் பேரில் அந்த விருது வழங்கப்பட்டது. 50,000 ரூபாய் அந்த நிதி வழங்கினாங்க பள்ளிக்கு. அதை பயன்படுத்தி இந்த கிராமப்புற மாணவர்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ் அவசியம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக கால் சென்டர், கணினி அறை அந்த பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுதும் பிரைமரியிலிருந்து நடுநிலை குழந்தைகள் வரையில் ஒவ்வொரு பாடவேளையும் கணினி பாடவேளை ஒதுக்கப்பட்டு பயனடைந்து வருகிறார்கள். மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கிராமப்புற குழந்தைகளுக்கு.
எந்த விதமாகவே மாத்தி கொண்டு வர முடியுங்கிறத ஒரு இவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கேன் மேடம்.
நிச்சயம் முடியும். நாம் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு அது ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து இது வெற்றி பெற வேண்டும் தொடர் முயற்சி இருந்தால் நிச்சயமாக நம்ம அரசு பள்ளிகளை தரமிக்க பள்ளியாக உயர்த்த முடியும்.
உதாரணமா வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஒரு தாய் தன்னோட குழந்தைய வந்து பார்த்து பார்த்து அதோட தேவைகள் எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து இவ்வளவு தூரம் பெரிய விஷயமா பண்ணிருக்கிறது உண்மையிலே கிராமத்திலேயே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா கூட இருந்திருக்கலாம்.
உண்மைதான் சார், உண்மை. அதை விழாக்கள் எடுப்பது, அந்த ஆசிரியர், மாணவர், பெற்றோர் இவங்களை ஒருங்கிணைப்பு செய்வது வந்து பள்ளியில் அடிக்கடி பிடிஏ கூட்டம், எஸ்எம்சி என்று சொல்லக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு கூட்டம், இதுதான் அந்த மூன்று முக்கோண வடிவங்களில் நம்மளை வந்து சந்திக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்ப மாணவரை பற்றி பெற்றோரிடமும் ஆசிரியரை பற்றி பெற்றோர்கள் அறிவதும் அந்த கூட்டங்களில் தான் வெளிப்படும். அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும், மாணவருடைய கற்றல் நிலை முன்னாடி எப்படி இருந்தது, இப்பொழுது என்ன வளர்ச்சி நிலையில் இருக்கிறது, நாங்கள் கற்றல் புதிய யுக்திகளை மாணவர்களை எப்படி கொண்டு போறோம், நல்லான ஸ்டூடெண்ட்டுக்கு கற்பித்தல் முறைகளை நாங்கள் எப்படி கையில் எடுத்துக்கிறோம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் என்னென்ன யுக்திகளை பயன்படுத்துறோம், இது அனைத்துமே அரசு பள்ளியில் செயல்படுத்த முடியும். என்னுடைய பணிக்காலத்தில் இதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன்.
இந்த ஆசிரியர் தினம் அப்படிங்கறது கொண்டாடப்படுகிறது, எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் பணி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா கூறுங்க.
ஆசிரியர் என்பவர் அறிவு கண் திறப்பவர், மாணவர்களை ஒரு பட்டை தீரக்கூடிய ஒரு சிற்பி என்று சொல்லலாம், வடிவமைக்க கூடியவர். ஒரு பாறையாக நம்ம கையில வந்து ஒப்படைக்கிறாங்க, அது வந்து சிற்பமாக்குவதும், அதை வந்து படிக்கல்லாக மாற்றுவதும், அது பயனற்ற பொருளாக மாற்றுவதும் ஒரு ஆசிரியர் கையில் தான் இருக்கு. அந்த மாணவனுடைய திறன் அறிந்து அவன் எந்த ஒரு திறன் ஆற்றல் அவன்கிட்ட இருக்கு அப்படிங்கறது ஒரு ஆசிரியர் தான் கண்டறிய முடியும். இப்ப உடம்புல பிரச்சனைனா மருத்துவர் கண்டறிகிறார். இப்ப மாணவனுடைய கற்றலில் அவன் எந்த இடத்துல தொய்வா இருக்கான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசிரியரால் நிச்சயம் அவனிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் நம் கற்பிக்கும் பொழுதும் வகுப்பறையிலும் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மாணவன்கிட்ட இருக்கக்கூடிய தனி டேலண்ட் என்ன அப்படிங்கறத ஒரு ஆசிரியர் தான் கண்டுபிடித்து அவனை ஊக்குவிக்கின்றோம். அவன் விளையாட்டில் திறமை வாய்ந்தவனாக என்றால் அதற்கு வழிகாட்டுகிறோம், கலை ஆர்வம் மிக்கவனாக என்றால் அதற்கு வழிகாட்டுகிறோம், விளையாட்டுத் துறையில் அவன் ஆர்வம் மிக்கவன் என்றால் அவனுக்கு வழிகாட்டுகிறோம். ஒரு வரைதல் திறமை இருக்கு, பாடும் திறமை இருக்கு, கதை சொல்லக்கூடிய திறமை இருக்கு. இப்படி பண்பட்ட குழந்தைகள் அந்த கிராமப்புறத்துல நம்மளை நோக்கி வர்றாங்க. பல திறன் உள்ள குழந்தைகள் தான் ஒரு வகுப்பறையில் இருக்காங்க, ஒரே திறன் உடைய குழந்தைகள் வகுப்பறையில் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் நல்லா கற்றலில் செண்டை வாங்குவான் மார்க்கு, ஆனா அவன் விளையாட்டுல பாத்தீங்கன்னா இந்துச்சு அடுத்தடுத்து கூட உட்கார மாட்டான். ஆனா நல்ல விளையாட்டுல ஆர்வமா இருப்பான், அவன் எப்போதும் பாடத்தை எடுத்து படிக்க மாட்டான். அப்ப வந்து அவன் வந்து மீத்திறன் கம்மியான மாணவன் சொல்லி நம்ம அவனை சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கிட்ட தனிப்பட்ட கற்றல் இல்லாத விளையாட்டு என்பதும் ஒரு அது ஒரு கல்வி சார்ந்தது தானே. அதன் மூலமாகவும் அவனை வந்து டேலண்ட் படுத்தணும்ல. இப்படி இங்க வந்து கிராமப்புற பள்ளிங்க சதுரங்க விளையாட்டு, கேரம் போர்டு, இறகு பந்து, இது எல்லா பயிற்சிகளுமே நாங்க எங்க பாட விலையில கொடுக்குறோம். இது மாதிரி அந்த பசங்களுக்கு அந்த போட்டிகள் அடிக்கடி வைக்கும் பொழுது அவங்க ஒரு வகுப்பு வரையில் எத்தனை மாணவன் நன்றாக படம் வரைகிறான், எத்தனை மாணவன் அழகாக கவிதை எழுதுகிறான், எத்தனை மாணவன் அழகாக பேசுகிறான், தெளிவாக தமிழ் மொழியை எப்படி உச்சரிக்கின்றான், இப்படி திறமைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு போட்டிகள் அடிக்கடி வைக்கும் பொழுது அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இந்த பணியை வந்து நாங்கள் செய்வது மன நிறைவு ஒரு மகிழ்வுன்னு சொல்லலாம். அந்த மாணவனுடைய திறமையை திறனையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு தளம் களம் மைதானம் என்று சொல்லலாம் பள்ளியை.
அப்ப ஆசிரியர்கள் பணிக்கும் நம்மளுடைய மாணவர்களோட ஒத்துமை எந்த அளவுக்கு இருக்கணும் மேடம்? மாணவர்கள் பணியும் நம்ம ஆசிரியர்கள் பணியும் எந்த அளவுக்கு அது ஒருமிச்சு போகுது?
சரி சார், இப்ப முன்னாடி நம்ம படித்த நாங்கள் படித்த காலத்துல வந்து எப்படின்னாக்க ஆசிரியர் வருகிறார் என்று ஒளி கேட்ட உடனே பயப்படுவோம், பார்த்த உடனே பயப்படுவோம், வினாக்கள் கேட்பாங்க, விடை சொல்றதுக்கு தெரிந்தாலுமே சொல்வதற்கு நம்ம தயங்குவோம். ஆனா இப்ப உள்ள மாணவர்கள் வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுனால எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப திறனா இருக்காங்க, அப்டேட் பண்ணிக்கிறாங்க சொல்லக்கூடிய விஷயங்களை. ஏன்னா எல்லாரும் வீட்லயுமே வந்து இப்ப வீட்டுல ஒரு நாலு நபர் இருந்தா நாலு பேர்லயுமே வந்து கைபேசி பயன்படுத்துறாங்க. அப்ப உடனுக்குடன் டெக்னாலஜி வளர வளர உடனுக்குடன் செய்திகளையும் வந்து அவன் அறியிறான். அவன் பார்த்த கேட்ட செய்திகளை வகுப்பறையில் வந்து இவரோடு பகிர்ந்து கொள்வான். ஏன், எதற்கு, எப்படி என்ற அறிவியலில் வினா எழுப்புவதை போல அவன் சில வினாக்கள் வந்து கேட்கும் பொழுது நாமே புத்தகத்தை தேடி ஓடி கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அளவிற்கு மாணவர்களிடம் திறன் இருக்கிறது. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்டும் நாங்களும் டீச்சரும் ஃபர்ஸ்ட் மதர் நாங்க தான். அவன் வகுப்பறைகள் வந்த உடனே நீ சாப்பிட்டியா, குளிச்சியா, ஹோம்ஒர்க் பண்ணியா அப்படின்னு அந்த அன்பான வார்த்தைகளை நாங்கள் அவன்கிட்ட பயன்படுத்தும் பொழுது அவன் எங்களை வந்து ஒரு தாயை போல நேசிக்கிறான். வகுப்பறையில் அந்த ஆசிரியர் வரல அப்படின்னா எங்கே அப்படின்னு தேடும் அளவிற்கு அந்த குழந்தைகள் இருப்பாவோட இருக்கும். ஏன்னா காலையில 9 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் அம்மாவை விட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறான், ஈவினிங் 4:30 4:30 தான் வீட்டுக்கு போறான். அப்ப அவங்க அம்மாவோட பேரண்ட்ஸோட இருக்கிற நேரம் கம்மி தான், அதிக நேரம் ஆசிரியரோட தான் வகுப்பறையில உரையாடுறான், அவனுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறான். அப்ப வந்து நாங்களும் ஒரு தாய் போல செயல்படுறோம், அவனையும் எங்க குழந்தையாக எங்களுடைய மைந்தனாகவே நாங்க அவனுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி பெற்றோரும் இருக்கணும்னு விரும்புகிறோம், அவனுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். அவனுடைய உணர்வுகளுக்கும் அவனுடைய பேச்சுக்கும் பள்ளியில் என்ன நடந்ததுப்பா சொல்லுப்பா அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் வந்து இப்ப கேட்கறதுக்கே டைம் இல்லாத அளவுக்கு இருக்காங்க. அதை கொஞ்சம் மாறுதல் இருந்தா குழந்தைகளிடம் இன்னும் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும்.
குழந்தைகளிடம் மட்டும் நாம் மாற்றத்தை எதிர்பார்க்கறத காட்டிலும் பெற்றோர்களும் இப்ப உள்ள காலகட்டத்துக்கு உள்ள சூழ்நிலைக்கு அவங்கள் மாறி அவங்களுடைய வழிகாட்டுதல்ல நாமளும் போறப்போ கண்டிப்பாக நம்ம முன்னேற்றத்துக்கான ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் இல்லையா மேடம்?
நிச்சயமாக நிச்சயமாக. எங்க கிராமத்துல பள்ளியில பொறுத்தவரை பெற்றோர்கள் நல்ல ஒத்துழைப்பு செய்யறாங்க. இப்ப மாணவன் வந்து கல்வியில டல்லா இருக்கான், அடிக்கடி லீவ் எடுக்கிறான் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு நாங்க ஒரு கவுன்சிலிங் நடத்துவோம், கலந்தாய்வு அப்படின்னு சொல்லி ஒண்ணு மந்த்லி ஒன்று நடத்துவோம். எந்த சப்ஜெக்ட்ல அவன் வீக்கா இருக்கணும் அந்த வகுப்பாசிரியர், அந்த பெற்றோர், அந்த ஸ்டூடெண்ட், தலைமை ஆசிரியர் இருந்து உனக்கு என்ன உடம்பில் குறைபாடு இருக்கிறதா, இல்ல குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கிறதா, நீ கற்றலில் பின்தங்குவதற்கு என்ன உன்னுடைய காரணம் என்பதை நாங்கள் ஆய்வு செய்து அந்த அறிவுரைகளை பெற்றோர்களுக்கு கொடுப்போம். உணவு வந்து நல்லா எடுத்துக்கணும், ஊட்டச்சத்து கம்மியா இருக்கு, இவன் வந்து ரொம்ப டல்லா இருக்கான், சொல்றதே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த புரிதல் இல்லாத தரமாவும் இருக்கான், அப்ப அவனை வந்து நல்லா நீங்க கவனிங்கம்மா, அவனுக்கு கேர் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கிட்ட சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பாடத்துல இப்படி வீட்டா இருக்கா, அவனுக்கு வந்து கூடுதலாக நீங்க கொஞ்சம் அவனுக்கு தனி கவனம் எடுத்து செய்யுங்க, என்ன சிறப்பா வருவான் அப்படின்னு நாங்க பெற்றோரோட அடிக்கடி நாங்க வந்து தொடர்பு கொள்வதால் அந்த மாணவனும் நம்மளுடைய ஏதாவது குறைபாடுகளை ஆசிரியர் நம்ம பெற்றோரை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, நம்ம சரியா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் அந்த எல்லா விஷயங்களையுமே அவன் வந்து அதை சரியாக மெயின்டைன் பண்றதுக்கு இது ஒரு எங்களுக்கு ஒரு பாடமாக அமையுது, பெற்றோர் மாணவர் ஆசிரியர் சந்திப்பு.
பொதுவாக வந்து ஆசிரியர் பணி அது போல வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது மேடம்? மற்ற பணிகள் அப்படிங்கறது வேலைகள் போறது வர்றதுங்கிறது அது வேலைக்கான வகையிலே செய்யற விஷயம், அதை தாண்டி ஆசிரியர் பணிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கு?
இதற்கு வந்து நான் ஒரு கவிதை வடிவத்தில் பதிவு சொல்லலாமா சார்?
தாராளமா சொல்லலாம் மேடம், கேட்க தயாரா இருக்கும்.
சரி சார். இப்ப ஆசிரியர் என்பவர் அறிவு கண் திறப்பவர். ஆசிரியர் ஆற்றலை மேம்படுத்தி இன்முகத்துடன் கற்பித்து ஈகை பண்பை வளர்த்து உண்மையை அறிய செய்து ஊர் போற்ற வாழ்ந்து எண்ணங்களில் நேர்மறை சிந்தனையை வளர்த்து ஏணிப்படியாக ஏற்றம் கண்டு ஐயமில்லா பண்பை வளர்த்து ஒற்றுமையாக பழகச் செய்து ஓங்கு புகழோடு வாழச் செய்து அதுவே மகிழ்வென வாழ்ந்து வருபவரே ஆசான் ஆசிரியர். இது அத்தனையும் மாணவர்களிடம் இது நான் சொன்னக்கூடிய கருத்துக்கள் ஆ முதல் இக்கு வரைய நான் வந்து வரிசைப்படுத்தி எழுதியிருக்கேன். இந்த திறன்கள் ஒரு மாணவன் உயர்வடைகிறான், ஒரு மாணவன் உயர்ந்த நிலையில் இருக்கின்றார், ஒரு மாணவன் நம்மிடம் படித்தவன் இந்த உத்தியோகத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்ல முதலில் மகிழ்ச்சி பெறுபவர் ஆசிரியரே. பிறகே பெற்றோர் மகிழ்வடைவாங்க.
ஒரு தாயின்னு எடுத்துக்கிட்டா அவங்க பெற்ற பிள்ளைக்கு முன்னேற்றத்துல சந்தோஷப்படுவாங்க. அதே ஒரு ஆசிரியருங்கிறப்போ தன்னிடம் படித்தார் அத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கையில மாற்றங்கள் மாறுறப்பையும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு தர
ரொம்ப மகிழ்வு. அந்த ஆசிரியர் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்த குழந்தையை விட என்னிடம் கற்றுக்கொண்டிருக்கிறான் இல்லையா குழந்தை, அவனுடைய முன்னேற்றத்திற்கு வந்து அரும்பாடுபடுவாங்க. அவன் உயர்வு நிலைக்கும் பொழுது என்னுடைய மாணவன் என்னுடைய ஸ்டூடெண்ட் இன்னார் அவங்க அம்மா இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா வந்து மகிழ்வடையக்கூடியவங்க நாங்க. அதன் பிறகுதான் அது வந்து பெற்றோர் மகிழ்வது என்பது அவங்களுடைய உறவு முறை அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆசிரியர் என்பவர் தான் அந்த மாணவன் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து உயர்வடையும் பொழுது அவனுக்கு ஆசீர்வதித்து அவன் இன்னும் மேம்பட பாரதி சொன்னதை போல பெரிதினும் பெரிதிகள் என்று அவனை ஊக்கப்படுத்துபவர் ஆசிரியர் தான். ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் அவன் தேக்கு விற்பான். இது ஆசிரியர் பணியால மட்டும்தான் முடியும்.
மேலும் கவிதை எதுவும் தெரிஞ்சா கூட சொல்லாம கேள்விப்பட்டிருக்கோம், வேற கவிதைகள் எதுன்னு கூட சொல்லலாமே.
நான் வகுப்பறையில வந்து பாடம் நடத்தும் பொழுது முன்பு நாங்கள் வந்து மாணவர்களாக இருக்கும் பொழுது செய்யுள் பகுதி இலக்கணம் என்று அமைப்புல இருந்தது. இப்ப உள்ள பாடப்பகுதிகள் எல்லாமே செய்யுள் என்பதை கவிதை பேழையாக மாற்றியிருக்காங்க. தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா கவிதை பேழை. பேழை என்றால் பெட்டி, கவிதை பேழை. ஒரு பெட்டியிலிருந்து எடுக்க எடுக்க நம்மளுக்கு எப்படி பொருள் வருமோ அதே மாதிரி அவனுடைய மனப்பெட்டியிலிருந்து அவனுடைய கற்பனை ஆற்றல் ஊற்றெடுக்க வேண்டும். சொல்ல சொல்ல நம்ம வந்து ஒரு பாடப்போ நடத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காமராஜரை பத்தி சொல்றோம், மகாத்மா காந்திஜியை பத்தி சொல்றோம் அப்படின்னா அந்த கதைகளை சொல்லி முடித்த பிறகு அதை பத்தி ஒரு 10 வரிகளில் கவிதை எழுது, உனக்கு தெரிந்ததை எழுது. எதுகை மூனை இப்படி இருக்கணும், எதுகைனா அவனுக்கு விளக்கம் கொடுக்கணும், மூனைனா விளக்கம் கொடுக்குறோம். இதன் அடிப்படையில் பிழையாக எழுதினாலும் பரவாயில்ல, நீ எழுத்து ஆற்றலை தமிழ் மொழி மீது ஒரு பற்றுதலை நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்னா நிறைய நீ நூல்களை படிக்கணும், நிறைய எழுதணும், நிறைய கேட்கணும். இந்த 3 விஷயங்களை யார் செய்யறாங்களோ அவன் ஒரு சிறந்த பேச்சாளராக ஒரு சிறந்த எழுத்தாளனாக சிறந்த கவிஞனாக உருவாக முடியும். இதைத்தான் என்னுடைய தமிழ் வகுப்பறையில் நான் தமிழ் பாடம் கற்பிக்கின்றேன். 5, 6, 7, 8 வகுப்புகளுக்கு தமிழ் பாடம். என்னுடைய பாடம் என்ன பிஎலி எம்ஏ பிஎட் இப்பொழுது பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான். எப்படி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருத்தணியில் சர்வபள்ளி என்ற கிராமத்தில் பிறந்து அவர் படிப்பதற்கே வசதியின்றி உதவித்தொகை பெற்றுதான் படித்தார் வரலாறையும் நம்ம படிச்சிருக்கோம். அப்படி ஆசிரியர் பணியாக அமர்த்தப்பட்டு இந்தியாவின் மிக உயர்ந்த பணியான குடியரசுத் தலைவர் பதவிக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை போராட்டம், ஒவ்வொரு கட்டத்திலையும் போராடி அந்த இடத்தை அவர் பிடிச்சிருப்பார், அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எவ்வளவா இருக்கும். அவருக்கு ஒரு ஆசிரியர் வழிகாட்டுதலின் பேருக்குத்தான் அவர் இந்த பதவியை அடைந்திருக்க முடியும் என்பது என்னோட கருத்து. இப்ப இயற்கை பாதுகாப்பை பத்தி அறிவியலோடு நம்ம பார்ப்போம். இயற்கை பாதுகாப்பு பத்தி ஒரு சின்ன 4 வரியில சொல்ற பாருங்க. விளையும் நிலமெல்லாம் விளைநிலங்கள் ஆகுதுங்க, விளையும் நிலங்கள் எல்லாம் விளைநிலங்கள் ஆகுதுங்க. மழையை குடைஞ்சிங்க மக்கள் மனசையும் குடைஞ்சிங்க, மழையை குடைஞ்சிங்க மக்கள் மனதையும் குடைஞ்சிங்க. அப்ப அந்த இயற்கை சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் அதுக்குள்ள இருக்கு 4 வரியில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புத்தகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வாசிக்க யோசிக்காதே யோசித்து வாசிக்காதே, வாசிக்க யோசிக்காதே யோசித்து வாசிக்காதே, யாசித்தும் வாசிப்போம் யாசித்து, யாசித்தல் என்றால் பிச்சை எடுத்தல், யாசித்து வாசிப்போம், வாசிப்போரை பூஜித்து, யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்களை நாம் வணங்குவேன். சின்ன ஒரு கவிதை, இது குறுங்கவிதை, இதெல்லாம் சின்ன குழந்தைகள் உடனே புரிந்து கொள்ளும் அளவிற்கு. அதே மாதிரி இப்ப விடியும் பொழுது சேவல் கூவுகிறது, அந்த பையன்கிட்ட கேக்குறோம் ஒரு நாள் வரை எழுதுன்னு, விடியும் நேரத்தை விழித்திருந்து கூவுகின்றாய், விடியும் நேரத்தை விழித்திருந்து கூவுகின்றாய், உன் சேவை தேவைதான் எங்கள் வீட்டுக்கும் நீ தேவைதான், உன் சேவை தேவைதான் எங்கள் வீட்டுக்கும் நீ தேவைதான்.
அடுத்து ஒரு கட்டுரை, இதெல்லாம் கூட நீங்க எழுதுறதா கூட சொன்னாங்க, என்ன சம்பந்தமான கட்டுரைகள், எந்த அளவுக்கு அது வந்து மக்கள்,
அது வந்து எப்படின்னா சார், பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு பத்தி நான் வந்து நிறைய நான் வந்து மீட்டிங்ல அடிக்கடி சொல்லுவேன், வகுப்புறையில சொல்லுவேன். அதே மாதிரி சிறப்பு விழிப்புணர்வு கூட்டங்கள் அடிக்கடி குழந்தைகளுடைய அந்த பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வுக்கு மாதம் ஒரு சிறப்பு விருப்பங்களை அடைத்து சைல்ட் லைன்ல இருந்து வருவாங்க அடிக்கடி, 10, 9, 8 இல்லையா, இந்த குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புல இருந்து வருவாங்க. வந்து அந்த குழந்தைகளுடைய இப்ப கூட சமீபத்துல வந்து ஜெர்மனில இருந்து ஹெலனான்னு ஒரு லேடி வந்தாங்க. அந்த ஆர்டிஓ தொண்டு நிறுவனம் சொல்லி இருக்கக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க நடத்துறாங்க இந்த கிராமப்புற குழந்தைகளுடைய, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு பள்ளியிலையும் சர்வே எடுப்பாங்க. அதன் அடிப்படையில் எங்க பள்ளிக்கூடத்துக்கு அந்த அம்மா வந்தாங்க. அப்ப அந்த 10, 9, 8 என்ன சொல்லுது அப்படின்னாக்க, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு என்பது தற்காப்பு கலைகள் நிறைய குழந்தைகள் கத்துக்கணும், துணிச்சலா இருக்கணும், என்ன நடந்தாலும் வீட்டுல ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த தைரியம் வரணும். அந்த வீட்டுல போய் பகிர்தல் இருந்தாலே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பலத்த பாதுகாப்பு. எந்த குழந்தை உண்மையை பகிர்றதோ அது பாதுகாப்பான குழந்தை, எது பயப்படுதோ அது என்ன செய்யுதுன்னா பாதுகாப்பற்ற குழந்தையாக கருதப்படுது. அப்ப அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பது, செல்ஃப் சேஃப்டி என்பது ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த குழந்தை தான் முடிவு செய்யணும், எது நல்லது எது கெட்டது, அறிதல் புரிதல் எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு தெரியும், சிறு குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியும். அப்ப அந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பத்தி நான் வந்து ரொம்ப வலியுறுத்தி கிராமப்புறத்தில் பெண்கள்கிட்ட சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பெற்றோர்கள் காலையில குழந்தை எழுந்திருக்கு முன்னாடி 7 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க, திரும்ப மாலை குழந்தைகள் 5 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது இவங்க வரையில்தான் அந்த பெண்மணி வேலை முடிச்சு வீட்டுக்கு வர்றாரு. அப்ப அவங்க அந்த குழந்தைகள் அம்மா வர்ற வரையே பக்கத்து வீட்டு விளையாட போகுது, ஆன்டி வீட்டுக்கு போகுது, மாமா வீட்டுக்கு போகுது, இப்படி எல்லாம் போகுது, எவ்வளவோ இடர்பாடுகளையும் நம்ம கேள்விப்படுறோம். அப்ப அந்த குழந்தை வந்து நீ செல்ஃப் சேஃப்டியா இருக்கணும்னா எப்படி எல்லாம் நீ வந்து இருக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளை நாங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பன்முகத்திறன் ஒரு வகுப்பறை இருக்கு, அந்த பன்முகத்திறன் வகுப்புல வந்து அந்த பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு பற்றிய வலியுறுத்தி சொல்லுவோம். அந்த குழந்தைகளுக்கு எது இடர்பாடு என்றால் பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியரையோ வகுப்பு ஆசிரியரையோ பதிவு செய், உன்ட்ட அம்மாட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா எங்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளுக்கு அது சம்பந்தமான நிறைய விழிப்புணர்வு கதைகள், அது சம்பந்தமான பாடல்கள், இது எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு அவங்க மனசு புண்படாத அளவிற்கு புரிந்து கொள்ளும் வகையில நாங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் சார். அதை பற்றிய கட்டுரைகள் தான் நான் எழுதியிருக்கேன்.
நல்லா படிக்கிறோம், படிச்சு ஒரு வேலைக்கு போறோம், வேலை இப்படி பல வகையில இருக்கு. இதுல வந்து நீங்க ஆசிரியர் பணி தேர்ந்தெடுத்து இந்த ஆசிரியர் பணி செய்யறதுல எந்த அளவுக்கு ஒரு திருப்திகரமான நிகழ்வா நினைக்கிறீங்க?
சமுதாயத்தில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டூ வீலர்ல போய்கிட்டு இருக்கோம் வச்சுங்களேன், நம்ம அனைவரும் நம்மளுக்கு வணக்கம் சொல்லையில அதுபோல ஒரு மகிழ்வு எதுவுமே கிடையாது. நான் கற்ற கல்விக்கு அவங்க வந்து மதிப்பு கொடுக்குறாங்க, நான் கற்ற கல்வியை வணங்குறாங்கன்னு தான் என் வகுப்புறையில நான் சொல்லுவேன். ஒரு ஆசிரியர் என்பது ஒரு கிராமத்துல இருந்தார்னா அவர் தான் ஒரு ஆலோசனை மையமாக அப்ப இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. இப்ப வந்து நிறைய மீடியாக்கள்லாம் வந்துருச்சு, செல்போன் இருக்கிறதுனால எல்லாமே அவங்க இடத்துக்கிட்டே தகவல் போகுது. ஆனா ஒரு கிராமத்துல ஆசிரியர் அப்படின்றதுக்கு அவர் தான், ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா என்றாலும், ஒரு குடும்பத்தில் திருமணம் என்றாலும், ஒரு காதுகுத்து என்றாலும், விழா எடுக்கும் பொழுது முதலில் சந்திப்பது அந்த மக்கள் அந்த ஆசிரியர்கிட்ட தான். அந்த தேதி முடிவு செய்யறது முதல் அந்த விழாக்கள் தொடர்ந்து நம்ம எப்படி நடத்தணுங்கிற வரைய, அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ற வரைய வந்து இந்த ஆசிரியர் தான் வழிகாட்டி போயிருக்காங்க. அந்த மதிப்பு மரியாதையும் இப்ப இருக்கு கிராமப்புறங்களில், அந்த மதிப்பு ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதைகள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த கடமைகள், நமக்கு எப்படி வந்து அவங்க நடந்துக்கணுங்கிற முறைகள்லாம் இனிமே இன்னும் அவங்க ஃபாலோ பண்றாரு. அவருக்கு எல்லாம் தெரியும், சார்ட்ட போய் கேட்டா எல்லாம் தெரியும், டீச்சர் எது டவுட்டா டீச்சர் கிளியர் பண்ணுவாங்களே அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நல்ல மதிப்பை சமுதாயத்தில் பெறக்கூடிய ஒரு பணி என்றால் அது ஆசிரியர் பணி தான். நம்மளோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு தொழில் இல்லையாது. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து இணைந்து பணி செய்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது வந்து இந்த ஆசிரியர் பணியில தான் முடியும். அது ரொம்ப திருப்தியா இருக்கு. ஒரு மாணவனுக்கு ஒரு இரண்டாம் தாயாக நாம் செயல்படும் பொழுது அந்த மாணவனுடைய குடும்ப சூழ்நிலையிலிருந்து பேரண்ட்ஸுடைய நிலையிலிருந்து அவனுடைய மனநிலை உடல்நிலையிலிருந்து எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு குழந்தையினுடைய விவரங்களையும் ஒரு ஃபில்டர் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு பேர் சொன்னாலே அவனுடைய அனைத்து பயோடேட்டாவும் தெரியும். அந்த அளவில் மன திருப்தியாக இருக்கு சார். அந்த பணி செய்வது என்பது ஆசிரியர் மாணவர்களை செம்மைப்படுத்துவதும் அந்த ஊரில் நல்ல மாற்றங்களை சமுதாயத்தோடு இணைந்து நாங்கள் பணி செய்கிறோம் இல்லையா. ஒரு ஆண்டு விழா என்றும் பொழுது பொதுமக்களினுடைய பங்களிப்பு இல்லாமல் செய்ய முடியாது. ஒரு போட்டி என்று மாணவர்களுக்கு வைக்கும் பொழுது பொதுமக்கள், பழைய மாணவர்கள், இளைஞர்கள் இப்படி அமைப்புகள் வச்சிருக்காங்க. நற்பணி மன்றத்தினர் இது மாதிரி உள்ளவங்கெல்லாம் நிறைய வந்து உதவிகள் செய்கிறாங்க. அப்போ நம்மளுடைய அந்த பணிக்கு கொடுக்குற மரியாதை தானே அது. அந்த மாணவரை மேம்படுத்துவதற்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அந்த பொதுமக்களிடம் பெறுவது ஆசிரியர் கேட்கிறார், அவருக்கு நம்ம செய்யணும், அது தலையாய கடமை என்று அவங்க நினைக்கிறாங்க. அந்த அளவில் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு முழு மனதாக ஒரு மகிழ்வான பணியாக ஆசிரியர் சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக அந்த கிராமத்தையே வழி நடத்தக்கூடிய ஒரு லீடர்ஷிப் கிட்டத்துல வந்து நம்மளை மதிக்கும் பொழுது ரொம்ப பெரிய மகிழ்வா இருக்கு சார்.
ஆசிரியர் பணியில சேர்ந்து எத்தனையோ ஒவ்வொரு பள்ளியிலையும் பணியாற்றி அங்கங்க பல விதமான மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கீங்க. ஏதேனும் விருதுகள் எதுவும் வாங்கியிருக்கீங்களா மேடம்?
நிறைய விருதுகள் வாங்கப்பட்டிருக்கு சார். நான் போன பள்ளி எல்லாமே வந்து கிராமப்புற பள்ளிகள் தான். அங்கே என்ன அடிப்படை தேவைகளோ அந்த கட்டமைப்பு என்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு மேம்படுத்துவேன். அதுக்கு அடுத்து மாணவருடைய கற்றல்நிலை தொய்வு இருக்கா அதை மேம்படுத்துவேன். இது மாதிரி தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் பல தடைகளையும் தாண்டி எங்களுடைய தடயங்களை நாங்கள் பிரிச்சிருக்கோம். இப்போ இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா 2013-14 இந்த விழா நூற்றாண்டு விழா எடுத்தோம். அதுக்கு விருது வழங்கினாங்க. அந்த விழா மலர் ஒன்று வெளியிட்டோம். அதாவது அந்த கிராமத்தில் படித்து பெரிய பெரிய அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்க பல்வேறு துறைகளில் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த பள்ளியில் படித்தவர்கள், இந்த பள்ளி தான் அவங்களுக்கு அடையாளம், இந்த பள்ளி தான் அடித்தளம் என்பதற்காக அவங்களெல்லாம் விழாவுக்கு அழைச்சிருந்தோம். அவங்க எல்லாம் எங்க பணி செய்யறாங்க, அவங்களுடைய இப்போ நிலை என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த மலர்களை நாங்க வெளியிட்டிருக்கோம். அந்த மலர்களை அந்த மலர் புத்தகத்தை வந்து மாவட்ட ஆட்சியர் தான் வெளியிட்டாங்க. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப அந்த பழைய ஸ்டூடெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த 80 வயசு 70 வயசு இங்கே படித்தவங்களாம் நான் இங்கே படித்தேன் அப்படின்னு சொல்லி மகிழ்வோடு அவங்க வரையில எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்வாக இருந்தது அந்த விழா எடுத்தது. அந்த விழாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 2013-14 அந்த மாவட்ட அளவில் சிறந்த நடுநிலைப்பள்ளிக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி 2014-15 கல்வியாண்டில் சிறந்த சுற்றுச்சூழல் மன்றம் என்று தேர்வு செய்யப்பட்டு புதுக்கோட்டை மாவட்ட திரையரங்கு பள்ளி தேர்வாகி விருது கிடைத்துள்ளது. 2016 அம்பிகா கல்வி அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இறைச்சி ஆசிரியர் விருது கொடுத்தது. இந்த பள்ளியின் தர மேம்பாடு, மாணவர் அதிக சேர்க்கை, பெற்றோர் ஆசிரியர் மாணவர் சந்திப்பு, இது மாதிரி உள்ள செயல்பாடுகளை கருதி அவங்க இறைச்சி ஆசிரியர் விருது கொடுத்தாங்க. அடுத்து 2018 சிறந்த கவிஞர் என்ற விருது. நான் எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் அதை கவித்துயத்தோடு கொண்டு போகணும், தமிழ் பற்றையும் அந்த மொழி பற்றை குழந்தைகளிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு பாடம் நடத்தும் பொழுதும் அந்த பாடம் சார்ந்த விஷயத்தை ஒரு 2 வரியோ 4 வரியோ கவிதைகளாக அறிமுகம் செய்வேன். அப்படி நிறைய கவிதைகள், வாழ்த்துகள், வாழ்த்து மடல்கள்லாம் எழுதிட்டு இருக்கேன். அதை 2018 3 மிகப்பெரிய கவிஞர்கள் இணைந்து சிறந்த கவிஞர் என்று விருது வழங்கினார்கள். மதிப்புமிகு கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள், கவிஞர் முத்து நிலவரசர் அவர்கள், கவிஞர் முருகபாரதி அவர்கள், இந்த 3 பேரும் வந்து சிறந்த கவிஞர் என்ற விருதினை வழங்கினார்கள். அதற்கடுத்து 2021 இந்த அனைத்துலக கொங்கு தமிழ் சங்கம் என்ற ஒரு தமிழ் அமைப்பு இருக்கிறது. அது உலக சாதனைக்கான விருது ஒன்று வழங்கியது. என்னவென்றால் இலக்கிய படைப்புகள், அதுல வந்து சீரா புராணம் என்ற கட்டுரை அமைக்க சொன்னார்கள். அதுல வந்து நம்ம ஒரு இந்து பெண்ணாக இருந்து ஒரு சீரா புராணத்தை படித்து அதனுடைய வரலாற்றுகளையும் கருத்துக்களையும் எடுத்து எளிமையாக மக்கள் புரியும் அளவிற்கு ஒரு கட்டுரை படைத்திருந்தேன். அதற்கு உலக சாதனை விருது 2021 வழங்கினார்கள். ஆசிரியர் தினமான இன்று கவிராசன் அறக்கட்டளை என்ற ஒரு கல்வி அமைப்பு நட்சத்திர ஆசிரியர் என்ற விருதை எனக்கு வழங்கி பாராட்டி வாழ்த்தியிருக்கிறார்கள். இதுபோல் விருதுகள் இந்த கல்வி பணியில் செய்பவர்களுக்கு வழங்கும் பொழுது அவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரு நல்வழியாக இருக்கின்றது. ஒரு சேவையை, ஒரு கருத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் பொழுது அந்த நல்கருத்துக்களை பாராட்டி அவர்களை வாழ்த்துவதும் இதுபோல் விருதுகளை வழங்குவதும் அவர்கள் மென்மேலும் தன்னுடைய பணியை மேம்படுத்தி செம்மைப்படுத்தி இந்த சமுதாயத்தில் மாணவ செல்வங்களை நல்வழியாக சீர்படுத்த உதவுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. மாணவன் எப்படி ஒரு பரிசு பெறும்பொழுது அவன் மனம் மகிழ்வடையுமோ அதே போல் அடுத்து நான் பெற வேண்டும் என்ற ஆவலில் தன்னை மேம்படுத்திக் கொள்வான். அதே போல் ஒரு ஆசிரியர் அவருடைய பணிக்காலத்தில் நல்ல பணியாற்றி சேவைகளை செய்திருக்கிறார் என்று பாராட்டி விருதுகள் வழங்கும்போது ஒரு மாணவனின் மனநிலையை போல அந்த ஆசிரியருடைய மனநிலையும் மகிழ்வடைகிறது என்பதை நான் மகிழ்வோடு பதிவு செய்து கொள்கிறேன்.
முதல்ல வந்து மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்க, அதுபோல பெற்றோர்கள் அப்படிங்கிறது, அதை தாண்டி அடுத்ததா நம்ம கையெடுத்து வணங்கக்கூடியவங்கிறது குருவுக்கு ஸ்தானத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது ஆசிரியர். தெய்வமே வந்து குரு தாண்டி அதுக்கு அடுத்ததான் வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததான தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பணி. இந்த ஆசிரியர் தினமான இன்று ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு, அதே போல மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் தன்னுடைய பிள்ளை போன்று பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறதுனால கையெடுத்து வணங்க வேண்டிய முதல் கடவுளாகவே ஆசிரியரை வணங்கலாம். அந்த அளவுக்கு மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் மனமார்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்குமே வாழ்த்துக்களை மனமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம்,
ஆசிரியர் தினமான இன்று ஆசிரியர் சிறப்புகளை பற்றி, அவர்களின் மேன்மை சிறப்புகளை பற்றி ஒளிபரப்பு செய்த பண்பலைக்கும் கேட்டு அறிந்த நேயர்களுக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
நேர்களே, இதுவரை புதுக்கோட்டை ஓணாங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி க. விஜயலட்சுமி அவர்கள் ஆசிரியர் என்னும் நான் என்ற தலைப்பில் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.